அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 60-69 வரை. இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது, சீடர்
Chez Carrefour, avec jusqu'à 900 produits bio à moins de 2 euros, tout le monde peut se mettre au bio en moins de 2. Et oui, pour nous, manger bio ne devrait pas être aussi rare que ça. Oh, une étoile filante! Mais bien accessible tous les jours. Découvrez jusqu'à 900 produits bio à moins de 2 euros. C'est ça aussi, Act for Food. Carrefour.
Vous avez parfois le sentiment d'être observé? Peut-être que vous l'êtes. Les cybercriminels pourraient voir les données envoyées via le Wi-Fi ou voler celles de votre appareil. C'est pourquoi Norton 360 inclut VPN, sécurité de l'appareil avec antivirus et plus. Restez à l'abri des regards indiscrets. Norton 360, à partir de 29,99€ pour la première année.
பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு பன்னிரு சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தையை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே இந்த வேளையில் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு நாள் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா உடனே ஃபோனில் எல்லோரும் கேட்குறாங்க, ஃபாதர் என்ன ஆயிடுச்சு, ஃபாதர் கொரோனா வந்து உங்களை அப்படியே கொண்டுக்கிட்டு போயிடுச்சா என்ன அப்படிங்கிற சந்தேகத்தில் நிறைய பேர் உடனே ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கிறீங்க. அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்காக கேட்காதவங்க கவலைப்பட வேண்டாம். அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க ஃபாதர் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். இருந்தாலும் இடையிடையே நாங்கள் வேறு சிலரை அனுமதிப்பது என்ன அலைகள் வந்து தாட்ஸ் வந்து நல்லா மாறி வரும். ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நிறைய ஆற்றலை கொடுத்துருக்கிறார், குருக்களுக்கும் சரி ஊழியர்களுக்கும். நாங்கள் அதனால் சில பேரை ஆண்டவர் அனுமதிக்கிற போது நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்கள இறை செய்தி கொடுக்க இந்த வாய்ப்புகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்ம அனுமதிக்கல, ஆண்டவர் அனுமதிக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, இந்த நாளில் நிறைய பேர் இன்னும் கோயிலுக்கு போக முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தில் இருப்பீங்க. நிறைய பேர் அதை திருப்பி திருப்பி உங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்களை எல்லாம் எங்களோட பகிர்ந்து கேள்வியாக கேட்குறீங்க. சில சந்தேகமாக சொல்கிறீங்க, சிலர் அட்வைஸாக சொல்கிறீங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். கடவுளே அமைதியாக இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளும் அமைதியாக ஏற்றுக்க வேண்டியது தான். ஒரு சிலர் வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க கோயிலுக்கு போக முடியலன்னு. காரணம் என்னென்னா, கோயிலுக்கு போனால் தான் சாமி நல்லா தூக்கம் வருது, அது இல்லாமல் போச்சு. இப்போ பிரதர் கூட பாட்டு பாடினார், இயேசுவே உமை காணாமல் இமைகள் மூடாது அப்படின்னு. அது உண்மை தான். நிறைய பேர் கோயிலுக்கு வந்து ஆண்டவரை பார்த்தா தான் இமை தானாக மூடுது, வாய் தானாக திறக்குது, வீட்டுக்கு போனாலும் தூக்கம் இல்லை. கோயில்லையாவது தூங்கிக்கிட்டு இருந்தேன் சாமி இந்த பிரசங்கத்த நேரத்தில், இப்போ அதுவும் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால் சீக்கிரம் கோயிலை திறக்கணும், இந்த சாமியார் பேசணும், நான் தூங்கணும் அப்படின்னு. நிறைய பேர் தூங்குறதுக்காகவே கோயிலை திறக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி தானே? ப்ரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக அது ஒரு வாழ்க்கையில் ஒரு சகஜம். ஒருத்தர் வந்து சொன்னார், என்ன இந்த சாமியாரெலாம் இப்படி பிரசங்கம் வைக்கிறாங்க, அப்படியே தூக்கம் தூக்கமாக பக்கத்தில் ஒருத்தன் கொரட்டை விட்டு தூங்குறான் சாமி, என்ன சாமி இப்படி பிரசங்கம் வைக்கிறாரு. அவர் அவங்க சாமியை பற்றி சொல்கிறார். அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவரே வந்தார் என்கிட்ட, வேறு வேலையாக வரும்போது சொல்கிறார், பார்க்கும்போது கேட்டேன், என்ன ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க, ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் தான் முன்னாடி வந்து அடுத்த வாரம் சொல்கிறாரு, நானே தூங்கிட்டேன் அப்படின்ட்டார். அடுத்தவனை சொன்னவர் அவரே தூங்கிட்டேன்னாரு. அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழித்து அவர் பார்க்கும்போது சோகமாக வந்தார், என்ன சார் பண்ணது என்னப்போ சொன்னார், உடம்பு சரியில்லை ஃபாதர், தூக்கமே இல்லை, ராத்திரிலாம் தூக்கமே இல்லை ஃபாதர், என்ன செய்ய, டாக்டர்கிட்ட போனேன், 2000 ரூபாய்க்கு மருந்து கொடுத்தாங்க, சாப்பிட்றேன், அப்படியே ஒன்றும் சரியாக தூக்கம் வரல ஃபாதர் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், போய் 3000 ரூபா பங்கு சாமியார்ட்ட கொடு அப்படின்னு. ஏன் ஃபாதர் அப்படின்னு, போன வாரம் தானே சொன்னீங்க கோயிலில் போய் உட்கார்ந்த சாமி அப்படியே தூங்கிட்டேன்னு. உன்னை தூங்க வச்ச சாமியார் எவ்வளோ வல்லமை உள்ளவர். அதனால் நம்ம சாமியாரெலாம் குறையாக நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், எல்லா ஃபாதரும் தூங்க வைக்கணும்லாம் வைக்கல, அவங்க கருத்து ஆழமிக்க கருத்தை விளக்கும் போது நமக்கு தூக்கம் வருதுன்னா நம்ம நம்மளை சோதிச்சு பார்க்கணும். அதனால் போர் அடிக்குது அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதனால் நம்ம திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம சற்று சிந்திக்கிறோம் பாருங்கள். ஆண்டவருடைய சீடர் சொல்கிறார் ராயப்பர், யாரிடம் போவோம், நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள். அப்போது வார்த்தை என்ன கொடுக்குதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வசனத்தை திருப்பி திருப்பி வாசித்து பார்க்கணும். யோவான் 6:68 சொல்லுது, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள். அப்போ நிலை வாழ்வை நீ பெற்றுக்கொள்ளணும்னா எங்கேயும் போய் செட்டியார் கடையிலையோ இல்லை போய் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை நாடார் கடையிலையோ போய் தேட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நீ தேட நின்னா தான் நிலை வாழ்வு உனக்கு கிடைக்க போகுது. அப்போ நிலை வாழ்வு எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கணும்னு நீ அலைய தேவையில்லை, ஒவ்வொரு கோயிலாக அலையணும்னு தேவையில்லை. போங்க, அதுக்காக நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் போங்க. அதெல்லாம் வந்து அடுத்த கட்டமான நிலை. அடிப்படையில் நம்ம எங்கே இருக்கணும், வார்த்தைக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், வாழ்வு தருவது தூய ஆவியே. இப்போ புரிஞ்சுங்களா, உங்களுக்கு வாழ்வை கொடுக்கறது யார், தூய ஆவி தான் கொடுக்குறாரு. பணம் கொடுக்குது, பொருள் கொடுக்குது, என் வீட்டுக்காரர் கொடுக்குறாரு, என் மனைவி கொடுக்குறாங்க, என் பிள்ளைங்க கொடுக்குது, அதெல்லாம் வந்து உலகத்தரமான வாழ்க்கை. கடவுள் கொடுக்குற வாழ்க்கை, ஏற்கனவே வாழ்வை குறித்து நான் பேசியிருக்கிறேன் என்னுடைய முன்னாடிகளுக்கு, சர்மனில் பார்க்கலாம் நீங்கள். அப்போ கடவுள் கொடுக்குற வாழ்க்கையை அவர் எப்படி கொடுக்குறாருன்னா, தூய ஆவி வழியாக தான் கொடுக்குறாரு. அப்போ வாழ்வு தருவது தூய ஆவி. அந்த ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது பார்த்தீங்களா. ஊனியல்புனா என்ன, அந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற சேட்டையெல்லாம் எதுக்கும் உதவாது, எல்லாம் நம்ம உலகத்தை சார்ந்தது, எல்லாம் இங்கேயே அழிஞ்சிடும். அதை ஒரு சில நேரத்தில் இறப்புக்கு போகும் பாருங்களேன், எல்லாம் நம்ம உறவுக்காரவங்க தெரிஞ்சவங்களுக்கு இறப்புக்கு போகும்போது அந்த பாடியை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க பாருங்கள். அதாவது நம்ம ஒன்றை வந்து மதிக்கிறோம், அந்த உடல் வந்து மதிப்புக்குரியதாக நம்ம அடக்கம் பண்ணணும். சும்மா குப்பையில் தூக்கி நாய் மாதிரி எரிய முடியாது, விலங்குகளை போல் நம்ம தூக்கி போட முடியாது. ஆனால் அதனால் நம்ம அடக்க சடங்கு நல்ல நிறைவாக நம்ம ஒரு மரியாதையோடு நம்ம செய்கிறோம். ஆனால் அதில் சில சாங்கியங்கள்னு சொல்லிட்டு செய்வாங்க, சாங்கியங்கள் செய்வாங்க, அதில் உப்பெல்லாம் போடும், எதுக்குன்னா அந்த கிருமி நாசினி அப்படி தான். ஆனால் ஒரு சில சாங்கியங்களை இவங்களை பூத்தி வச்சுருப்பாங்க, இது இப்படி தான் செய்யணும், அது அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப அந்த அதான் நினைப்பேன். அந்த நேரம் அவங்க ஒழுங்காக உட்காந்து கை வைத்து ஜெபிச்சா அந்த ஆத்மாவுக்கு உதவியாக இருக்கு. இந்த மாதிரி வேலைகள்லாம் அதை உதவி செய்யாது. இருந்தாலும் என்ன, எல்லோரும் பாருங்கள், அப்படியே எல்லா அந்த வீட்டில் அவ்வளோ குளிப்பாட்டி அந்த பாடி எல்லாம் செஞ்சு அதை பண்ண இதை பண்ண, அது எண்ணெய் எப்படி வை அப்படி வை எல்லாம் ஆர்டரைப்படி நடக்குங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனையும் அங்கே ஒரு ஆர்டர் நடக்கும் பாருங்கள், அதுதான் வேதனையாக இருக்குது. எல்லாம் கொண்டு வந்து பிரேதத்தை நடுவில் வச்சுட்டு எல்லா வயலும் வெளியில் போய் உட்காந்துப்பான். அங்கே நம்பிக்கைக்குரிய கொசில் ஆத்மாக்கள் உட்காந்துருக்கோம், அப்புறம் சாமியார் பூசை வைக்க கூப்பிட்டாங்களேன்னு அவர் பூசை வைப்பார். பாருங்கள் எது நடந்திருக்கணும், அதுதான் நடக்கணும். கோயிலில் வந்து அந்த ஆத்மாவுக்காக நம்ம ஜெபிக்கிறது நடக்கணும், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நீ எதை நம்பிக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் காணாமல் போயிடும். நான் கூறிய வார்த்தைகள் பாருங்கள், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தரும் ஆவி எங்கே போய் வாங்குறது ஃபாதர், வார்த்தைகள் கொடுக்குது பார்த்தீங்களா. வாழ்க்கையை ஆவியானவர் கொடுக்குறாரு, அந்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளணுன்னா எங்கே போகணுன்னா வார்த்தைக்குள்ளே போகணும். அதனால தான் சொல்கிறோம், பைபிள் படிங்க. முன்னாடியெல்லாம் வந்து ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு பைபிள் சொன்னாங்க, இப்போ மாற்றி சொல்கிறோம் நாங்கள், ஆளுக்கு ஒரு பைபிள். இப்போ வாசிக்க எல்லாருக்குமே வாசிக்க தெரியும், இப்போலாம் வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது. அதனால் நம்ம சாமியார் வாசிப்பார், நீங்கள் கேளுங்கன்னு சொன்னோம். இப்போ எல்லோரையும் வாசிக்க முடியும், எல்லோருடைய அறிவு நிலையும் வளர்ந்துருக்கு, எல்லாமே எஜுகேட்டட் பீப்புள், எல்லாமே படிப்பறிவு பெற்றிருக்கிற மக்களாக மாறி இருக்கிறோம். அப்போ எல்லோரும் கையிலையும் ஒரு பைபிள் இருக்கலாமே, அதனால் இதில் தவறு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் கையில் ஒரு பைபிள், உங்களுக்குன்னு ஒரு பைபிள் வச்சுக்கணும். பிள்ளைகளுக்கு பர்த்டே வருது, ஃபீஸ் டே வருது, ஏதாவது ஒரு நாளில் புத்தம் புது துணின்னு சொல்லி எத்தனை ஆயிரங்களை போட்டு துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு பைபிள் வாங்கி கொடுங்களேன் பாப்போம். நான் என்னுடைய மக்களுக்கு, எளிய மக்களுக்கு நான் சொல்கிறது, ஆட்டுக்கறி என்ன விலை விற்கிது? ஆட்டுக்கறி எங்களுடைய பக்கம்லாம் 500 ரூபா 600 ரூபா. சரி, ஒரு 500 ரூபா வச்சுப்போமே, ஒரு கிலோ கறி, அதில் மசாலா கிசாலாலாம் போடுற அதெல்லாம் விட்டுருவோம். 500 ரூபாய்க்கு நீ கறி எடுத்து சமைச்சி சாப்பிட்டிங்கன்னா, ஒரு வேளை மத்தியானம் 5 பேர் சாப்பிட்றீங்கன்னா 5 பேரோடு அந்த கதை முடிஞ்சிடும், சட்டி காலி ஆகிடும். ராத்திரி சட்டியை சொல்லிட்டுன்னா எலும்பு கூட கிடைக்காது. ஒரு வேளை உணவுக்கு நம்ம 500 ரூபா செலவு பண்ணுறோம். நல்லா சாப்பிடுவோம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆடு கிடைக்கலன்னா என்ன, எதை எதை கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம். உணவை குறித்து நான் பேசலை, நீ அதை குறைக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல வாழ்வு தரும் உணவு, ஆண்டவருடைய வார்த்தை, அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதுதான் கேள்வி, இதுதான் சிந்தனை. அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு பைபிளோட விலை 200 ரூபாங்க. சாதா பைபிள் வாங்க, அது ஒரு டிசைன் பைபிள், டீலக்ஸ் பைபிள், எல்லாம் ஆர்டினரி பைபிள். ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு பிள்ளைக்கு 200 ரூபா செலவு, ஒரு மாதம் செலவு பண்ண முடியாதா? ஒரு 200 ரூபா உங்கள் பிள்ளை கையில் பைபிள் இல்லைன்னா அந்த பிள்ளை எதை கற்றுக்க போகுது? நம்ம பிள்ளைகளை நினச்சி பெருமை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். சின்ன பிள்ளையாக இருக்கிற போது பிள்ளைங்க செவன் சொல்லும், கோயிலுக்கு போவோம், ஆல்டர் பாயாக இருக்கும், ஆல்டர் கேர்ளாக இருக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் வளர்ந்து வரும்போது அதுங்களுடைய இயல்பெல்லாம் மாறும். ஏன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய உரத்தை கொடுக்காம போயிட்டீங்க. அப்போ எல்லாமே மாறி நிற்கும் போது ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்கே. தேவ பிள்ளைகளே, அடிப்படையிலேயே இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம நினச்சிட்டுமோ எவ்ரி திங் இஸ் ஃபைன் வித் மை சன், எவ்ரி திங் இஸ் ஃபைன் வித் மை டாட்டர் அப்படின்னு. அது வளர்ந்து வருகிற போது மரம் தன் கனியிலிருந்து தான் அறியப்படும். அதனால தான் சொல்கிறோம், அது சிறுசாக இருக்கும் போதே கையில் பைபிள் வாங்கி கொடுங்க. நிறைய பேர் இப்போலாம் இந்த பாக்கெட் சைஸ்லாம் பைபிள் வந்திருக்குங்க, அது வந்து வளர்ந்தவங்க இப்போ ட்ராவல் பண்ணும்போது பையில் வச்சு. குழந்தைங்களுக்கு அது கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு சின்ன பாக்கெட் பைபிள் வேணால் ஈஸியாக இருக்கான், இந்த பைபிளை தூக்க முடியாது அவங்க பிள்ளை. ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையால் இந்த வெயிட்டை தூக்க முடியாதா? இதை தூக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு எதிரியாக இருக்கிறீங்க. ஒரு பாக்கெட் சைஸ் பைபிளை வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளை என்ன செய்யுது, அந்த வார்த்தையான பைபிளை பின்னாடி சொருகிட்டு போவான் பின் பாக்கெட்டில். நான் பங்கில் இருக்கும்போது பார்த்தேன், பைபிள் ஏறாங்கிற ஒரு பையில், எங்கடா பைபிள் வச்சுருக்கேன் ஃபாதருங்கிறான். எங்கடா வச்சுருக்க, கையில் ஒன்றுமே இல்லை, வச்சுருக்கேன்னா பாக்கெட்டில் வச்சுருக்கேங்கிறான். எந்த எடுறா பாக்கெட்டில்னா பின்னாடி சொருவியிருக்கான், ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு பின்னாடி. ஸோ எடுறானோன்னு அவன் எடுத்தான் பாருங்கள், எல்லாம் மாட்டிக்கிச்சு, எழுத்தான் பாருங்கள், இழுத்ததில் அட்டைக்கிட்டையெல்லாம் கிழிஞ்சி வெறும் பைபிள் பேப்பராக வந்து விழுவுது பாருங்கள். இப்போ அந்த பங்கில் இருக்கும்போது நான் பிள்ளைங்க இந்த சின்ன சின்ன பாக்கெட் சைஸ் பைபிளை போட்டு போயிடுவாங்க. நான் பொறுக்கி பொறுக்கி வைப்பேன், ஒரு வாரமாக எனக்கு ஒரு 5 பைபிள் பொறுக்கிறது வேலை. இது என்னென்னா அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு பைபிள்னு தெரியல, இது ஒரு சின்ன சின்ன புஸ்தகம் மாதிரி இருக்குது. தேவ பிள்ளைகளை குழந்தைகளுக்கு சரியானதை சரியான விதத்தில் நம்ம காட்டணும். அதெல்லாம் நம்மளுடைய படிப்பனையில் நமக்கு தெரிஞ்சால் தானே, சட்டியில் இருந்தால் தானே கரண்டியில் வரும், நமக்கே அந்த உணர்வு இல்லைன்னா. அதனால தான் சொல்கிறோம், உங்களிடத்தில் வார்த்தையான தேவன் இருக்கிறாரா? ஒரு 200 ரூபா நீங்கள் ஒரு பிள்ளைக்கு செலவு பண்ணினீங்கன்னா அது வாழ்நாள் முழுசாக இந்த பைபிள் அழியாதுங்க. இந்த பைபிளை நீங்கள் கிழிச்சு போடுறதுக்கு புரட்டி புரட்டி கிழிச்சா கூட எப்படியும் ஒரு 2 வருஷமாவது ஆகுங்க, குறைச்சி சொல்கிறேன் நான். அதுக்கு மேலே நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா, எங்களுடைய பைபிளெல்லாம் நாங்களாம் 5 வருடம் 6 வருடத்துக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்படின்னா அந்த பைபிள் அவ்வளவு நாள் உங்களுக்கு நிலைவாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தையாக மாறப்போகுது. தயவு செய்து நிறைய பேர் நினைக்கிறாங்க இவர் பைபிள் விற்கிறார் போல் இருக்குது அப்படின்னு, லேகியம் விற்கிற மாதிரி நான் பைபிள் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பைபிள் விற்கிறதுக்காக பேசலை, இந்த வார்த்தைங்கிற பொக்கிஷன் நம்ம கையில் இல்லைன்னா நீ எதை பேசி என்னத்தை சாதிக்க போகிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் அந்தோனியார்கிட்ட ஓடுவோம், அந்தோனியாரை ரொம்ப பிடிக்கும், வெரி குட், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரை. எனக்கு அந்தோனியாரை பிடிச்சிருக்கிற ஒரு காரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும். அந்தோனியாரை எதுக்கு பிடிக்கும்? அவர் கோடி அற்புதார், காணாமல் போனதை கண்டுபிடிச்சி தருவார், ஆடு மாடு கோழி எது காணாமல் போனாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவார். இதுக்கு தான் அவரை பிடிக்குமா? அவர் கையில் 2 அடையாளம் இருக்குது, நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கும், அது மேலே ஒரு குழந்தை இயேசு நிற்பார். இந்த 2 அடையாளத்தில் எந்த அடையாளம் முதல்ல வந்துச்சு? அவர் குழந்தை இயேசுவை தூக்கு போய் வானத்தில் போய் இழுத்துட்டு வந்தாரா? இல்லை, அவர் எடுக்க முடிஞ்சது ஒரே ஒரு ஆயுதம் பைபிள் தாங்க. வார்த்தை வித்தகர், அவர் விவிலிய வித்தகர், அவர் விவிலியத்தில் அவர் கரகண்டவர், வார்த்தையை அறிவிக்கிறதுல அவர் அற்புதமாக உணர்ந்து பேசினார். மீனெல்லாம் கேட்டுச்சு, விலங்குகளெல்லாம் அடிபணிஞ்சிச்சு வார்த்தைக்கு. பாருங்கள், அப்படிப்பட்ட அற்புதர், அவர் வார்த்தையை தான் எடுக்க முடிஞ்சுது, அதை தான் எடுத்தார். இயேசு சாமி தானாக இறங்கி வந்தார் இதில். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு சாமி இறங்கி வரணும்னா, நீ சாமியாரை கூப்பிட்டு அங்கே வந்திருக்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்ய, இல்லை இல்லை, நீ பைபிள் எடுத்து நீங்கள் சத்தமாக ஆண்டவரை வார்த்தையை அந்த இடத்துல விளங்க பண்ணுங்க. அந்த இடத்துல தூய ஆவியானவர் பிதா வந்துடுவார், இயேசு கிறிஸ்து எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த இடத்துல வார்த்தை இருக்கிற இடத்துல, இவங்க மூணு பேர் இருக்கிற இடத்துல மாதா விட்டுட்டு போயிடுவாங்களா, ஐயோ என் பிள்ளை அங்கே தான் பார்க்கணும், அவங்க கூடயே வந்துடுவாங்க. இயேசு வந்துட்ட பிற்பாடு அந்த வீட்டுக்குள்ளே யார் இருப்பா? வான தூதர்கள் எல்லாம் மூவரு தேவன் உன் வீட்டுக்குள்ளே நிற்கும் போது எல்லோரும் அவங்க இருப்பாங்களா? அங்கே வானத்தில் எல்லோரும் உன் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டால் உன் வீட்டுக்குள்ளே பிசாசு இருக்குமா? ப்ரைஸ் தி லார்ட். நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் ஃபோன் பண்ணி 100-10 சாமியார்கிட்ட ஜெபம் பண்ணிக்க, சாமி ஊழியக்காரன் எவனையாவது கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ண வைக்கிறேன். வர ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வச்சாங்களா அவர் வீட்டில், அவன் வந்து தான் பேய் இருக்குன்னு சொல்லிவிட்டான். பேய் இருக்குன்னு நான் தான் சொல்லுவேன், எந்த ஊழியக்காரன் கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு உன் வீட்டுக்குள்ளே பேய் இருக்குன்னு சொல்கிறானோ அவன் பேயோட ஏஜெண்ட்டு. எந்த ஏஜெண்ட்டுக்கு அவன் வேலை செய்கிறானோ அதை தான் அவன் கண்ணுக்கு தெரியும், அவன் முதலாளி தான் அவனுக்கு தெரியும். நான் கண்ணை மூடணுன்னா ஏன் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தான் நான் பார்ப்பேன். ஏன் ஆண்டவர் இல்லைன்னா நான் சொல்லிடுவேன், ஆண்டவர் இல்லைம்மா அப்படின்னா அங்கே யார் இருக்கா? பிசாசு இருக்குன்னு அர்த்தம். அப்போ கண்ணை மூடி ஜெபிக்கிறவன் ஆண்டவரை பார்க்கணும், அவன் தான் ஊழியக்காரன். இன்றைக்கி நம்ம பைபிள் ஓடுறோம், பின்னாடி தூக்கிக்கிட்டு ஓடுறோம், எப்படியாவது நம்ம வீட்டுக்கு விடுதலை தரமாட்டானா, என் வீட்டில் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு. தேவ பிள்ளைகளை ஒருத்தன்படி தான் போய் சொன்னான்னா, கோழியை வெட்டி தலையை மட்டும் விட்டெறிஞ்சு விட்டு அந்த ரத்தத்தெல்லாம் வீடு பூரா தெளிச்சு விட்டு இந்த கோழியை கொண்டு போய் எவன்ட்டையாவது கொடுத்துட்டு அவன் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி ஒரு வீட்டில் ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் ஒரு ஊழியக்காரர். அந்த வீட்டுக்காரர் மனுஷன் பாவம் என்ன செய்வார், ஊழியக்காரர் இப்படி சொல்லிவிட்டாரேன்னு சொல்லி தலையில்லாத முண்டை கோழியை தூக்கிக்கிட்டு ஊராலாம் சுற்றி ஒரு பயிலும் வாங்க மாட்டேங்கிறான். இதை மந்திரிச்ச கோழியாச்சு, தலை இல்லாமல் தூக்கிட்டு வரீங்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களா? அது ஏதோ மந்திரம் போட்ட கோழியாக இருக்கும் போல இருக்கும், ஒரு பயம் வாங்கலை. சாயந்தரம் வரைக்கும் கோழியை தூக்கியும் போட முடியாமல் செத்த கோழியை தூக்கிக்கிட்டு பாருங்கள் தேவ பிள்ளையில். இதெல்லாம் யார் செய்கிறா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான் செய்கிறாங்க. ஓட்டுக்குள்ளே பேய் இருக்குது, பீரோவுக்கு அடியில் இருக்குது, பிரிட்ஜுக்குள்ளே இருக்குது. தயவுசெய்து நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக பைபிள் எடுங்க. வார்த்தையான தேவனை நீங்கள் உயர்த்துகிற போது அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை நம்பணும். நீங்கள் பாருங்கள் பைபிள் சொல்லுது பாருங்கள், 1 பேதுரு 1:23, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல மாறாக. அழியக்கூடிய வித்தினால் அல்ல, வித்துனா என்ன? அதுதாங்க உயிர் அளிக்கிற ஜீவன். அதனால் இல்லை, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாவித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்புறப்பு அடைந்துள்ளீர்கள். இப்போ கேள்வி நீ கேட்டு பாருங்கள், அடைந்துட்டீங்களா இல்லையா? அடையலைன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் செய்யுங்கன்னு அர்த்தம். அந்த வார்த்தை வல்லமை எப்படி? எபிரேயர் 4:12, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளதுங்க. அந்த வார்த்தை செத்துப்போன வார்த்தை இல்லை. பாருங்கள் இந்த உயிர் உள்ளவது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதை நீங்கள் ஒருத்தரை திட்டுறீங்க, இல்லை ஒருத்தர் உங்களை திட்டுறாங்க, பேசுகிறாங்க, அப்போ அவங்க பேசும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? திட்டும்போது அப்போ திட்டாங்கன்னா நமக்கு மனசெல்லாம் காயமாயிடுது. நான் இந்த நேரத்தில் சில இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட்டாக பிள்ளைகளுக்கு செஞ்சு காட்டுவேன். பேசிக்கிட்டே இருப்பேன், முன்னாடி இருக்கிற ஒரு பிள்ளைய டார்கெட் பண்ணி திட்டுவேன். நேராக உட்கார், ஒழுங்கார், இந்த உட்கார், சொல்கிறத கேளுன்னுவேன். சில பிள்ளைங்களாம் அழுதுறோம், ஏன்னா அவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம திட்டுறோம். போகலை தொடலை ஒன்றுமே செய்யலைங்க. பாருங்கள் அந்த பிள்ளை அழுவோம், அந்த பிள்ளை முகம்லாம் வாடிடும். காரணம் என்ன? நான் போட்ட வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? நீங்கள் செய்து பாருங்கள், நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கிளாஸ் ரூமில் டீச்சர் திட்டிருப்பாங்க நம்மளை, நமக்கு எவ்வளோ காயப்பட்டிருப்போம். அப்போ அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஒரு மனுஷரை கூணி குறுக வைக்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னா, அதே வார்த்தை உங்களை மீண்டும் எழுப்புறதுக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்ம வார்த்தைக்கே உயிர் இருக்குதுன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் இல்லாமல் போயிடுமா? ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. பாருங்கள் அது வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, அதனுடைய ஷார்ப்னஸ் வந்து எந்த கத்தியிலையும் வராது. ஆன்மாவை அதனுடைய ஷார்ப்னஸ் எவ்வளோன்னு அடுத்தது சொல்லுது பாருங்கள். நீ வெட்டுனீன்னா பொருளை தான் ஒன்று வெட்டி ரெண்டாக்க முடியும், ஆனால் இந்த வார்த்தை ஆன்மாவையும் ஆவியையும் பிரித்து காட்டும். உன் ஆவி எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உன் ஆவி நடுவில் ஆத்மா பக்கம் சாஞ்சிருக்குதா இல்லை உடல் பக்கம் சாஞ்சிருக்குதா? இந்த ஆவி தான் எங்கே சாஞ்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இந்த ஆவி ஆத்மா பக்கமாக ஆவி உடல் பக்கம் சாஞ்சிருக்காங்கிறத பகுத்து பார்க்க உதவுது இந்த வார்த்தை. பாருங்கள் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எவ்வளோ தூரத்துக்கு அதனுடைய ஹீலிங் பவர் இருக்குது பாருங்கள். வார்த்தைக்கு ஹீலிங் பவர் இருக்குது, சுகமளிக்கிற வல்லமை. எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும், எலும்பு தாங்க நமக்கு உடலில் இருக்கிற இன்னர் பார்ட்டு, அதுக்குள்ளே ஒரு இன்னர் பார்ட்டு, ஒரு உள்பகுதி இருக்குன்னா அது மச்சை உள்ளக்க இருக்கிறது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா வீட்டில் அம்மாட்ட கேளுங்க. அதாவது இந்த ஆட்டுக்கறி கடையில் நல்லி எலும்பு வந்துச்சுனாக்கா அதை என்ன செய்வோம்? நம்ம உறிஞ்சி சாப்பிடுவோம். நல்லா இது நல்லா உரிடா அப்படின்னு இல்லை, தட்டி தட்டி பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அதுக்கு பேர் தான் மையப்பகுதியில் இருக்கிற அந்த கருப்பு பகுதி மஜ்ஜை. அந்த அளவு அதையும் ஊடுருவி பாயுது பாருங்களேன். அப்போது அது இன்னும் என்னென்ன சொல்லுது? உள்ளத்தின் சிந்தனை நோக்கம் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அப்போ பாருங்க, இவ்வளவு வல்லமையோடு இருக்கிற வார்த்தையை விட்டுட்டு நாம் அங்கே எங்கேயும் ஓடி ஓடி களைத்து போனோமே. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, இதுதான் நற்செய்தின்னு சொல்றாரு பேதுருவில் 1:25. ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்து இருக்கும், இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அப்போ அந்த நற்செய்தி என்னங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு முதல் வாசகத்தில் அப்படியே போய் பாருங்களேன், தொட்கான்கிற ஒரு மகளை ஆண்டவர் பேதுரு சுகப்படுத்துறாரு. அந்த அம்மா யார்? அவங்க கைமண்களெல்லாம் கூட்டி சேர்த்துருக்குறாங்கன்னா என்ன இல்லை, எல்லாத்துக்கும் வா 5 கிலோ அரிசி தரேன், உனக்கு 10 கிலோ பருப்பு தரேன் அப்படி செஞ்சாங்களா? இல்லை, அன்பை கொடுத்தாங்க. ஸோ அவங்க செய்த அந்த சில காரியத்தெல்லாம் அவங்க ஓடியாந்து காட்டுறாங்க. இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்தாங்க, ஊழியத்துக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் தைச்சாங்க, எங்களுடைய வழிபாட்டுக்கு அவங்க உதவி செய்தாங்க. பாருங்கள் அவங்க செய்த செயல். அவங்க பிரசங்கம் வச்சாங்கன்னு யாருமே சொல்லலை. நற்செய்தி என்பது வார்த்தையை உள்ளத்தில் தாங்கி இருந்தவங்க அதை அன்பால் வெளிப்படுத்தினாங்க, செயலால் வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கி நம்மளும் வெளிப்படுத்துகிறோம். நம்ம பெரிய நியாயஸ்தர் மாதிரி நம்ம பேசுவோம். நம்ம வந்து நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் என்னுடைய வீட்டில் நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, அங்கேயே தெரியும் நம்ம யார் அப்படின்னு. மற்றவங்கள்லாம் கேவலமாக இருக்கிறாங்க, நான் மட்டும் நல்லவங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே உன்னுடைய நற்செய்தியினுடைய ஆழம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேவ பிள்ளைகளே, யோவான் 1:2-5 சொல்லுது, அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம், வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது, நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அப்போ கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளுடைய அன்பு உண்மையாக நிலைத்திருக்குது. இப்போ வார்த்தையை கடைபிடிக்கிறதுனா என்னங்க? இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் கணவர் குடிக்கிறாருன்னு வச்சுப்போமே. அவர் குடிச்சிட்டு வரும்போது என்ன பேசுவார்? அங்கே குடிக்கிறவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன பேச்சு பேசுனாங்களோ அதெல்லாம் பேசுவார். இங்கே வந்து வீட்டில் வந்து அப்படி ஆகும் இப்படி ஆகும், சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்க தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கு பதில் பேசுனீங்கன்னா, பழைய ஏற்பாட்டினுடைய காலம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லிக் கொடுக்கலையே. ஒருத்தன் உன் ஆடையை கேட்குறான்னா மேலாடையை கேட்டால் உள்ளாடையும் கழட்டி கொடுங்குறாரு. அவன் 1 கிலோமீட்டர் தூரம் உன்னை நடந்து வர சொன்னால் 2 கிலோமீட்டர் அவனோட போங்கிறாரு. அப்போனா ஆண்டவர் இயேசு வேறு ஒரு லாஜிக்கலெல்லாம் பேசுகிறாரு. அப்போ ஒரு கணவரோ ஒரு மனைவியோ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இல்லாத வார்த்தையை பேசும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. பேசுகிறா நீ பேசுகிற, நான் ஒரு நீ ஆனாவன் அவளை பேசு, நான் காஞ்சாச்சா அவளை பேசுகிறேன் அப்படின்னா. ஒரு வீட்டில் அப்படி தான் ஒரு கணவர் குடிச்சு கொண்டு இருந்தார். நான் இப்போ பிரதராக இருந்தப்போ அந்த வீட்டுக்கு போகிறேன், பிள்ளைக்குட்டியெல்லாம் அடித்து போட்டாருன்னு கேள்விப்பட்டு உள்ளே போகிறேன். போய் அக்கா என்னக்கா இப்படி பிள்ளையெல்லாம் அடித்து போட்டாராமே, என்னக்கா இப்படி பண்ணி போட்டார் இந்த மனுஷன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அவர் உள்ளே குடிச்சு படுத்திருக்கிறார். என்ன பிரதர் செய்கிறது, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு கடவுள் என்னையும் சாவு கொடுக்க மாட்டேங்கிறா, சாவு கொடுத்தா நம்ம செத்து தொலைவேன் அப்படின்னு இந்த அக்கா ரொம்ப வேதனையில் சொல்லி அவன் உள்ளேருந்து ஆனாவன் அவளை அள்ளி அள்ளி கொட்டுறான். அங்கேருந்து உள்ள ஏங்கொழ கொழ கொழ கொழ, நீங்கள் உடனே பார்க்காதீங்க என்னன்னு, அதெல்லாம் சொல்ல முடியாதீங்க, ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க நீங்கள். அவன் ஆனாவன் அவளை கொட்டுறான், இந்த அக்கா கொண்டையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு காஞ்சாச்சாவில் அள்ளி அள்ளி கொடுத்து ஏண்டாங்க அக்கோளம்ல. எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் ஓடலை, மேலெல்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. நான் கேட்டேன், ஏக்கா அவன் தான் குடிச்சிட்டு பேசுகிறான். நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, ஏக்கா யாருக்கா குடிச்சிருக்கிறா இப்போது அப்படின்னு. என்ன பிரதர் இப்படி கேட்டுட்டீங்க, அவன் குடித்தவன் 2 வார்த்தை தான் பேசுகிறான், குடிக்காத பொம்பளை 4 வார்த்தை பேசுறியே. அப்போ பாருங்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசினாதான் பிரதர் வாயாடம்மா அப்படின்னுச்சு. கடைசியில் நான் அந்த அம்மாவை அப்படியே மனசை மாற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன் பாருங்கள், பிசாசு நம்ம தலையில் கல்லை தூக்கி போட்டான். உள்ளேருந்து அவன் அவள் அவன் பொண்டாட்டியை பேசிக்கிட்டு இருந்தவன் டபக்குன்னு கல்லை தூக்கி ஏண்ட போட்டான். யார்ட்டாடி பேசிக்கிட்டு இருக்க அவன் ஆய்வேன் அப்படின்னா, அத்தோடு தூக்கிட்டு ஓடுனவன் தான் நான். தேவ பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இப்படியா போராடிக்கிட்டு இருந்தோம்னா, வார்த்தை கடவுளுடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குன்னா உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும்? மாதா தொலைக்காட்சியில் ஒரு சாட்சியத்தை சொன்னாங்க. ஒரு வீட்டில் கணவர் குடிச்சிட்டு வந்து உட்காந்துருப்பாரா, சவுண்டாக மாதா டிவியை போட்டு விடுவாங்களாம், அந்த பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க போட்டு விட்டுட்டு அந்த சத்தம் கேட்கட்டும் அப்படின்னு அவரும் புலம்பிகிட்டே இருந்தாராம். ஒரு நாள் அந்த குழந்தை ஜெபிச்சிருக்கு, எங்கள் அப்பாவை மாற்றுங்க ஆண்டவரேன்னு. பாருங்கள், இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த மனுஷன் மனம் மாறிட்டாருங்க. மனம் மாறி வெளியில் உட்காந்த மனுஷன் உள்ளே வந்து உட்காந்துருக்காரு. உள்ளே வந்தவர் ஒரு நாள் குடிக்கவே இல்லை, என்னப்பா நீ குடிக்கலையே அப்படின்னு, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்ப்பா. பாருங்கள், வார்த்தை அந்த இடத்துல வேலை செய்து பாருங்கள். அதனால தான் சொல்லுகிறோம், சீராக்கி ஞான நூல் 35:9 சொல்லுது, உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு, உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. கொடுன்னு சொன்னோனே காசு பணத்துக்குள்ளே போயிடக்கூடாது. முதலே எடுத்தோனே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அற்புதமான கொடை என்னென்னா வார்த்தை. சின்ன பிள்ளைங்களை பார்க்குறீங்களா? சொல்லுங்கள், காட் பிளஸ் யூ சொல்லுங்கள். ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன். இந்த ஸ்ரீலங்கா மக்கள், நிறைய மக்கள் எனக்கு தெரியும், எங்களுடைய ஊழியத்தில் நிறைய அவங்க தாங்குறாங்க. அவங்கள நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்குறோம். வெளிநாடுகளில் சிதறி வாழ்கிற இந்த ஸ்ரீலங்கா மக்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றிகள். அவங்கள்ட்ட கற்றுக்கொண்ட நான் நல்ல ஒரு அருமையான காரியம், அவங்க எல்லோரும் காட் பிளஸ் யூ சொல்லுவாங்க. நாங்கள் தான் தமிழ்நாட்டிலலாம் சாமியார் தான் காட் பிளஸ் யூ சொல்லணும். ஸ்ரீலங்காவுக்குள்ளே போனேன்டா அவையல் சொன்னவையல் என்னன்னு சொன்னால் ஃபாதர் காட் பிளஸ் யூ அப்படின்னாங்க. நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன். என்ன நம்ம தானே சொல்லணும், இவைகள் சொல்கிறாங்களே. அப்புறம் தான் பிறகு பார்த்தா அங்கே எல்லா கிறிஸ்தவர்களும் ஒருத்தர் காட் பிளஸ் என்று வாழ்த்தி கொள்கிறாங்க. பாருங்க, நல்ல வார்த்தைகள். குழந்தைகள் போகிறாங்களா, கூப்பிட்டு பிளஸ் பண்ணுங்கள். கேட்டால் தான் பிளஸிங் கொடுக்கணும்னு இல்லை. குட்டி பிள்ளை வாங்க, காட் பிளஸ் யூ, நல்லா படிங்க, ஆண்டவர் உங்களோட இருக்க சொல்லுங்களேன். மனம் கணவன் நல்ல வேலை செஞ்சுட்டு வராரு, காட் பிளஸ் யூ, நல்லபடியாக போயிட்டு வாங்க சொல்லுங்களேன். மனைவி நல்லா சமைக்கிறாங்க, காட் பிளஸ் யூ, சூப்பர், ஆண்டவர் உன் கை ஆசீர்வச்சிருக்கிறார் சொல்லுங்களேன். தேவப்பிள்ளைகளே, வார்த்தை சும்மா தானே இருக்குது, எடுத்து பயன்படுத்துங்களேன். ஆண்டவருடைய பெயரால் நீ சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் நன்மைக்குரிய வார்த்தையாக இருந்தால், ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தையாக இருந்தால், அது உன் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதத்தை எல்லையாக கொட்டும். புலம்பலை கொட்டுனா நீ புலம்பலைத்தான் அறுக்க போகிற. ஐயோ ஆண்டவர் என் வீட்டை அப்படி வச்சுருக்கிறாரு, என் பிள்ளைகளெல்லாம் இப்படி வச்சுருக்கிறாரு, நீ மாற்றணும்னு நினச்சினா நீ மாற்றி பேசு, இல்லை என் குடும்பம் இன்னும் கீழே போகணும்னா அதையே பேசு. ப்ரைஸ் தி லார்ட். தேவப்பிள்ளைகளே, நம்ம தான் யோசிக்கணும், நம்ம தான் செயல்படணும். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், 2 தீமோத்தேயு 2:15 சொல்கிறாரு பவுலடியார், நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய், உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. பார்த்தீங்களா, அப்போ உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறணுங்க. அப்போ உண்மையின் வார்த்தையை உண்மையாக சொல்லு, நேர்மையாக சொல்லு. அவர் தே டிசர்வ் இட். சும்மா போய் நீ வந்து இல்லாதவனுக்கு போய் தூபம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரிகளுக்கு போய் இல்லாத போய் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறத உண்மையாக சொல்லு, இல்லையா இல்லைன்னு சொல்லி போயிட்டே இரு, அவ்வளோதான். பிள்ளைகளை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேவ பிள்ளைகளே, நேர்மையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டு யாக்கோபு 1:21 சொல்கிறாரு, எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. உங்கள்கிட்ட என்ன வார்த்தை ஊன்றப்பட்டிருக்கிறது? வேறு சொல்லுது, உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் எந்த வார்த்தை ஊன்றப்பட்டிருக்குன்னு நீங்கள் இந்த நேரம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சில பேர் வாயிலேருந்து ஏதாவது வார்த்தை, கெட்ட வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் அது இல்லைங்க, அது இல்லைங்கன்னு வரும். இல்லை இல்லைன்னா இல்லை தான், அது எதுக்கு இல்லை சொல்கிறோன்னே தெரியாது. அது இல்லை, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம், உடனே நம்ம மறுத்து அது இல்லைங்க அப்படின்வோம். அது எதுக்கு நீ இல்லைன்னு சொன்னேன் தெரியாது, நம்மக்கிட்ட அதுதான் இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பிரதராக படிச்சுட்டு இருக்கும்போது என் வாயில் ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருந்துச்சு, ஷிட் ஷிட் ஷிட்டுன்னுவேன். அடிக்கடி ஏதாவது ஒரு தப்பாக போச்சுன்னா ஷிட் அப்படின்னுவேன். அப்புறம் ஒரு நாள் ஜெபத்தில் ஆண்டவர் சொன்னால், நீ எதுக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்க, ஷிட்டுன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் டிக்ஷனரியை டெஃபர் பண்ணி பார்த்தா மலம்னு போட்டிருந்துச்சிங்க, மலம், கழிவு, மனித கழிவு. புல் ஷீட்டுன்னா புல், மாடு போடுற கழிவு, சாணி. மனுஷன் போட்டானா மனுஷ சாணி. பாருங்கள், இந்த வார்த்தையை என் வாயிலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன், சி இந்த கருமத்தையே இவ்வளோ நாள் சொன்னோம், அப்புறம் மாற்றிக்கிட்டோம். நிறைய பேர் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, லூஸு, பிசாசு, பிள்ளைகளை பார்த்தா பிசாசு, எரும மாடு. நம்மக்கிட்ட இருக்கிறது வருதுங்க, தயவுசெய்து இதெல்லாம் மாற்றணும். லெட் அஸ் யூஸ் சம் குட் வேர்ட்ஸ். ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. நமக்குள்ளே ஆவியானவர் குடியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து சில ஒக்காபிலிட்டிஸ்லாம் லோட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வராது, யூ ஹாவ் டு லோட் யுவர் செல்ஃப். அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். நீங்கள் பைபிளை வாசித்து உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் முன்னாடி நீங்கள் அதை பர்பஸாக பயன்படுத்தணும். உடனே வராது. உங்கள் மனைவியை நன்மையான வார்த்தையால் நீங்கள் 2 தடவை ஃபோர்ஸ் பண்ணி சொல்லணும், 3 தடவை சொல்லணும், 4 தடவை. காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி 5 பேர்கிட்டையாவது இந்த நன்மையான ஆசீர்வாதமான வார்த்தையை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்மளை பக்குவப்படுத்தணும், பயன்படுத்தணும். அப்படி நீங்கள் முயற்சிக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக அது வர ஆரம்பிக்கும். நீ பேசாமல் இருந்தீங்கன்னா தீமை உங்களுக்குள்ளே வந்து உட்காந்திப்பான். த ஐடில் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் டெவில். எந்த மனசு சும்மா இருக்குதோ அது பிசாசினுடைய தொழிற்சாலையாக மாறுது. அதனால தான் சொல்கிறோம், நீ ஆண்டவருக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உனக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பிப்பார். செயல்படக்குள்ளே நீங்கள் கடந்து செல்ல தயாரிப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு கடந்து வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக, நினைத்து பாடும் இனிய பாடல்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.